வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள 43 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் இன்று மாலையுடன் பிரச்சாரம் நிறைவடைகிறது. உச்சநீதிமன்றத்தின் 51வது தலைமை நீதிபதியாக நீதிபதி சஞ்சீவ் கன்னா இன்று பதவியேற்கிறார். ரஷ்ய துணை பிரதமர் திரு டெனிஸ் மான்டுரோவ் இந்தியா வந்துள்ளார். ஹிஸ்புல்லா அமைப்பின் மீது பேஜர் மற்றும் வாக்கி டாக்கிகளை கொண்டு நடத்தப்பட்ட தாக்குதலில் இஸ்ரேலுக்கு உள்ள தொடர்பை அந்நாட்டின் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒப்புக்கொண்டுள்ளார். 8வது மகளிர் ஆசிய சாம்பியன் கோப்பை ஹாக்கி போட்டி பீகாரில் உள்ள ராஜ்கீரில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான முதல்கட்ட பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. 43 தொகுதிகளில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதனால் ஆளும் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியும் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் வாக்காளர்களை சந்தித்து இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளன. பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி இன்று பிற்பகல் காணொலி காட்சி வாயிலாக ஜார்க்கண்ட் மாநில பிஜேபி வாக்குச்சாவடி முகவர்கள் இடையே உரையாற்றவுள்ளார். பிஜேபி மூத்த தலைவர் திரு அமித்ஷா, அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் திரு சம்பை சோரன் ஆகியோரும் இதில் பங்கேற்கிறார்கள். காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே சகத்பூர் மற்றும் பாங்கி ஆகிய இடங்களில் நடைபெறவுள்ள தேர்தல் பிரச்சாரக் கூட்டங்களில் உரையாற்றவுள்ளனர். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைவரும் முதலமைச்சருமான திரு ஹேமந்த் சோரன் உசைனாபாத், சாராய்கேலா உள்ளிட்ட 4 இடங்களில் நடைபெறும் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் உரையாற்றவுள்ளார். பிஜேபி வேட்பாளர்களை ஆதரித்து பிஜேபி மூத்த தலைவரும் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சருமான திரு யோகி ஆதித்யநாத் பவநாத்பூர், பலாமூ, உசைனாபாத் உள்ளிட்ட இடங்களில் பிரச்சாரங்களில் ஈடுபடுகிறார். மகாராஷ்டிர மாநிலத்தில் பிஜேபி தலைமையிலான மகா யுக்தி கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய அமைச்சருமான திரு பியூஷ் கோயல், அம்மாநில முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே ஆகியோர் நேற்று தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். தானே மற்றும் மும்பையில் திறந்த வாகனத்தில் சென்று சாலைகளின் இருமருங்கிலும் நின்றிருந்த பொதுமக்களிடையே ஆதரவு திரட்டினர். மகாராஷ்டிர சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் அதிருப்தி வேட்பாளர்கள் 7 பேர் கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ளனர். முன்னதாக மகாராஷ்டிர பிரதேச காங்கிரஸ் கமிட்டி அதிருப்தியாளர்கள் 21 பேர் மீது நடவடிக்கை எடுத்தது. இதுவரை 28 அதிருப்தி வேட்பாளர்கள் கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கட்சியின் அதிகாரப்பூர்வ வேட்பாளருக்கு எதிராக போட்டியிடும் அதிருப்தி வேட்பாளர்கள் உறுப்பினர் பதவியிலிருந்து 6 ஆண்டுகள் இடைநீக்கம் செய்யப்படுவார்கள் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ரமேஷ் சென்னிதாலா கூறினார். அசாம் மாநிலத்தில் 5 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியின் தலைவர்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் 5 தொகுதிகளில் மொத்தம் 34 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். அதிகபட்சமாக சமாகுரி தொகுதியில் 11 பேரும், குறைந்தபட்சமாக சித்லி தொகுதியில் 3 வேட்பாளர்களும் போட்டியிடுகின்றனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக நீதிபதி சஞ்சீவ் கன்னா இன்று பதவியேற்கிறார். அவருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் குடியரசுத் துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர், பிரதமர் திரு நரேந்திரமோடி, ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் உள்ளிட்டோர் கலந்து கொள்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தின் 51வது தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்கும் நீதிபதி சஞ்சீவ் கன்னா 1983 ஆண்டு தில்லி பார் கவுன்சிலில் வழக்கறிஞராக பதிவு செய்து கொண்டார். தில்லி மாவட்ட நீதிமன்றத்திலும் பின்னர் உயர்நீதிமன்றத்திலும் பல்வேறு நடுவர் மன்றங்களிலும் வழக்கறிஞராக பணியாற்றினார். 2005 ஆண்டு தில்லி உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதியாக நியமிக்கப்பட்ட சஞ்சீவ் கன்னா 2019 ஆண்டு உச்சநீதிமன்ற நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அரசியல் சாசனத்தின் 370வது பிரிவு நீக்கம் செல்லும், தேர்தல் பத்திரங்கள் ரத்து உள்ளிட்ட வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகளை அளித்த உச்சநீதிமன்ற அமர்வில் இடம்பெற்றவர் நீதிபதி சஞ்சீவ் கன்னா என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று பதவியேற்கும் அவர் 6 மாதங்களுக்கு தலைமை நீதிபதியாக இருப்பார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
3rd முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக 15 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு. வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 3 லட்சம் கோடி ரூபாய். தமிழகத்திற்கு 2 புதிய வந்தே பாரத் ரயில் சேவை. தூத்துக்குடி துறைமுகத்தில் 7000 கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள். 11 புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம். செமி கண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு. புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள்.
பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் வத்தலில் உள்ள ஸ்ரீ சுவாமிநாராயண் ஆலயத்தில் 200வது ஆண்டு கொண்டாட்டத்தில் இன்று காணொலி மூலம் பங்கேற்று உரையாற்றுகிறார். அம்மாநிலத்தில் புகழ்பெற்ற இந்த ஆலயம் பல ஆண்டுகளாக மக்களின் சமூக மற்றும் ஆன்மீக வாழ்க்கையில் செல்வாக்கு செலுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. ரஷ்ய துணை பிரதமர் திரு டெனிஸ் மன்டரோவ் இந்தியாவுக்கு வருகை தந்துள்ளார். அவரது வருகையை வரவேற்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் இன்று மும்பையில் நடைபெறவுள்ள இந்தியா ரஷ்யா வர்த்தக அமைப்பின் கூட்டத்தில் ரஷ்ய துணை பிரதமரை சந்தித்து பேச மிகுந்த ஆவலுடன் இருப்பதாக கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையே பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து இந்த கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்பட உள்ளது. ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதம் அதிகரித்து வருவது குறித்து காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ரவீந்தர் சர்மா ஆழ்ந்த வேதனை தெரிவித்துள்ளார். ஜம்முவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கிஸ்துவார் மாவட்டத்தில் சமீபத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற மோதலில் ராணுவ அதிகாரி ஒருவர் கொல்லப்பட்டது கவலை அளிப்பதாக தெரிவித்தார். கிராம பாதுகாப்பு குழுவின் 2 பேர் கடத்தப்பட்டு தீவிரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் கண்டனத்திற்குரியது என்றும் அவர் கூறினார். கொல்கத்தாவில் ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இளநிலை பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட வழக்கின் விசாரணை இன்று முதல் சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெறவுள்ளது. இந்த விசாரணை விரைவாகவும் தினசரி அடிப்படையிலும் நடத்தப்படும். கடந்த ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி மருத்துவமனை வளாகத்தில் இளநிலை பெண் மருத்துவரின் உடல் கண்டெடுக்கப்பட்டு 3 மாதங்களுக்கு பிறகு வழக்கு விசாரணை தொடங்கவுள்ளது. முன்னதாக இந்த வழக்கில் மத்திய புலனாய்வுத் துறையினர் விசாரணை நடத்தி குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தனர். அதன் அடிப்படையில் சஞ்சய் ராய் என்ற நபர் குற்றவாளி என்று காணப்பட்டுள்ளார். ஹிஸ்புல்லா அமைப்பின் மீது பேஜர் மற்றும் வாக்கி டாக்கிகளை கொண்டு நடத்தப்பட்ட தாக்குதலில் இஸ்ரேலுக்கு உள்ள தொடர்பை அந்நாட்டின் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒப்புக் கொண்டுள்ளார். நேற்று நடைபெற்ற இஸ்ரேல் அமைச்சரவைக் கூட்டத்தில் பேசியபோது இதனை தெரிவித்த அவர், பாதுகாப்புத்துறையின் மூத்த அதிகாரியின் எதிர்ப்புக்கு இடையே பேஜர் தாக்குதல் மற்றும் ஹிஸ்புல்லா தலைவர் நஸ்ருல்லாவை படுகொலை செய்யும் திட்டத்தை நிறைவேற்றியதாக கூறியுள்ளார். கடந்த வாரம் பதவி நீக்கம் செய்யப்பட்ட பாதுகாப்புத்துறை அமைச்சர் யோவ் கேலண்ட்டுடன் பல்வேறு விஷயங்களில் தமக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருந்ததாகவும் திரு நெத்தன்யாகு கூறினார். முன்னதாக இஸ்ரேல் ஹிஸ்புல்லா தலைவர் மீதான தாக்குதலுக்கு வெளிப்படையாக பொறுப்பேற்க மறுத்திருந்தது. கடந்த செப்டம்பர் மாதம் நடத்தப்பட்ட பேஜர் மற்றும் வாக்கி டாக்கி தாக்குதலில் 39 பேர் உயிரிழந்தனர். ஆசிய மகளிர் சாம்பியன் கோப்பை ஹாக்கி போட்டி பீகாரில் உள்ள ராஜ்கீரில் இன்று தொடங்குகிறது. இம்மாதம் 20ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் நடப்பு சாம்பியன் இந்தியா, ஜப்பான், தென்கொரியா, சீனா, மலேசியா, தாய்லாந்து ஆகிய 6 அணிகள் பங்கேற்கின்றன. ஒவ்வொரு அணியும் மற்ற அணிகளுடன் தலா 1 போட்டியில் விளையாட வேண்டும். லீக் சுற்று முடிவில் முதல் 4 இடங்களை பிடிக்கும் அணிகள் அரையிறுதிக்கு தகுதி பெறும். இன்று நடைபெறவுள்ள முதல் ஆட்டத்தில் ஜப்பான் தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. மற்றொரு போட்டியில் இந்தியா மலேசியாவை சந்திக்கிறது. சென்னையில் நடைபெறும் கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியின் 6வது சுற்றில் இந்திய வீரர் அரவிந்த் சிதம்பரம் ஈரானின் அர்ஜுன் எரிகேசியை வென்றார். இருப்பினும் அர்ஜுன் எரிகேசி 4 புள்ளிகளுடன் மற்றொரு வீரரான லெவானுடன் கூட்டாக முன்னிலையில் உள்ளார். இந்தியாவுக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா 3 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கியூபராவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 124 ரன் எடுத்தது. 125 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய தென்னாப்பிரிக்கா 19 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 128 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இரு அணிகளுக்கிடையிலான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி நாளை மறுநாள் செஞ்சுரியனில் நடைபெறவுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் நேற்று ஒடிஷா மோகன்பகான் அணிகளுக்கு இடையே நடைபெற்ற ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிவடைந்தது. ப்ரோ கபடி லீக் போட்டியில் நேற்று மும்பை அணி 35-33 என்ற புள்ளிக்கணக்கில் உத்தரப்பிரதேச அணியை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் ஹரியானா 39-23 என்ற புள்ளிக்கணக்கில் குஜராத் அணியை தோற்கடித்தது. இன்று குஜராத் அணி பாட்னா அணியையும் மும்பை அணி ஹரியானா அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள 43 சட்டப்பேரவை தொகுதிகளில் இன்று மாலையுடன் பிரச்சாரம் நிறைவடைகிறது. உச்சநீதிமன்றத்தின் 51வது தலைமை நீதிபதியாக நீதிபதி சஞ்சீவ் கன்னா இன்று பதவியேற்கிறார். ரஷ்ய துணை பிரதமர் திரு டெனிஸ் மன்டரோவ் இந்தியா வந்துள்ளார். ஹிஸ்புல்லா அமைப்பின் மீது பேஜர் மற்றும் வாக்கி டாக்கிகளை கொண்டு நடத்தப்பட்ட தாக்குதலில் இஸ்ரேலுக்கு உள்ள தொடர்பை அந்நாட்டின் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒப்புக் கொண்டுள்ளார். 8வது மகளிர் ஆசிய சாம்பியன் கோப்பை ஹாக்கி போட்டி பீகாரில் உள்ள ராஜ்கீரில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.